ஓம் சிவாயனம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
ஸ்ரீ சிவமகாபுராணம் மூன்றாவதான சதருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 33. நந்திதேவர் கூறுகிறார், சனத்குமாரரே, சிவபெருமான் பிரம்மச்சாரியாக தோன்றிய திவ்ய சரித்திரத்தை கூறுவேனாக, கேள். முன்பு தக்ஷனது திருமகளாக திருவோபதாரம் செய்த தேவி அவனால் அவமதிக்கப்படவே தன் திருமேனியை தணலுக்கு இரையாக்கி பின் இமமானின் திருமகளாக திருவோபதாரம் செய்தாள். அதுபோது சிவபெருமானையே திருமணம் செய்து கொள்ள நினைத்த தேவி தன் இரு தோழிகளோடும் இமயமலைச்சாரலில் கடும் தவம் புரிந்தாள். அவளது தபத்தை சோதிக்க எண்ணிய சிவபிரான் சப்த ரிஷிகளையும் அங்கு அனுப்பினார். ஆனால் அவர்களது எண்ணம் நிறைவேறவில்லை. ஆகவே சிவபரம்பொருளே ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி வேடம் பூண்டு பார்வதியின் தமச்சாலைக்கு சென்றார். பழுத்த அந்தன கிழவேடம், ஒரு கையிலே கமண்டலம், மற்றொரு கையிலே ஒரு தண்டம், தாளங்குடை வேறு, தொங்கும் பெருத்த செஞ்சடை, கதிரவனையும் மங்கச் செய்யும் ஜோதி. இவ்வாறு சென்ற சிவபிரான் தனித்ததொரு மேடையில் பத்மாசனத்தில் அமர்ந்து தவம் செய்யும் பார்வதி தேவியை கண்ணுற்றார். வந்த அந்தனரை கண்ட தோழிகள் தேவியிடம் கூற தவம் கலைந்த தேவி அவரை வணங்கி வரவேற்று உபசரித்து நல் விசாரித்து வந்தருடைய விவரத்தை வினமலானாள். பிரம்மச்சாரி பேசுகிறார், குழந்தாய், நான் விருப்பும் போல் சுற்றும் அந்தன பிரம்மச்சாரி, தவமே எனது தொழில், பிறருக்கு உதவுதலே எனது கடமை எனக் கொண்டவன். ஆமாம், நீ இவ்வளவு இளம் வயதில் என்ன காரணம் பற்றி தவம் செய்கிறாய்? இவ்விளமை இன்பம் துய்க்க உதவுவது, இவ்விளமை இன்பம் துய்க்க உதவுவது சுகத்திற்கு காரணமானது. நீ யார்? யாருடைய பெண்? மக்கள் நடமாட்டமே இல்லாத இத்தனித்த காட்டில் கடும் தவம் ஏனோ? முனிவர்கள் என்றோ இவ்வாறு கடும் தவம் செய்வர்? பார்வதி தேவி பேசுகிறார், பிரம்மச்சாரியே, இப்பொழுது என் பிறப்பு இப்பாரத புண்ணிய பூமியில், இமமானது திருமாளிகையில். முன்பு தட்சிணது திருமகளாக பிறந்து சிவபிரானை மணந்தேன். என் தந்தை சிவனிந்தை புரிந்ததை சகியாது என் உடலை தீக்கிரையாக்கினேன். இப்பொழுது இங்கு பிறந்த நான் என் குருவின் வாசகம் கேட்டு சிவனாரை அடைய தெய்வம் செய்கிறேன். மனம், சொல், செயல் ஆகிய மூன்றினாலும் அச்சிவனாருகே மணாளராக நிச்சயித்துள்ளேன். கிடைத்தற்கரிய அவர் கிடைப்பது அரிதுதான். இருப்பினும் மனம் தளரேன். இதை செவியுற்ற அந்த சிவபிரம்மச்சாரி சற்று நகைத்த வண்ணம், இமயவன் மகளே, என்ன பைத்தியக்காரியம்மா, நீ தேவர்களை விடுத்து அந்த ருத்ரனுக்காக ஒரு தவமா? அந்த ருத்ரனை நான் நன்கு அறிவேன். அவனது வாகனம் ஒரு கிழட்டு காளை, ஒழுங்கற்ற திருமேனி, அழகிய கூந்தலாவனது, அவன் ஒரு சடையாண்டி, இதிலும் பற்றின்றி தனித்து திரிபவன். ஆகவே அவனிடம் மனதை பறிகொடுக்காதே. அனைத்து வகையிலும் உனக்கு அவன் ஏற்றவன் அல்ல. இந்த உன் தவம் எனக்கு விருப்பமற்றது, மற்றபடி உன் விருப்பம். இவ்வாறு கூறிய இறைவன் அவளை மேலும் சோதிக்க எண்ணி சிவனாரை மேலும் மேலும் நிந்திக்கலானார். சிவனாரை பற்றிய கடுஞ்சொற்களை கேட்ட தேவி சினம் தாளாது, யாரையா நீ பிரம்மச்சாரியாக வந்துள்ளது? சிவனந்திரை புரிகிறாயே, உனக்கு அறிவில்லையா? சிவனை நீ எவ்வாறு அறிவாய்? போயும் போயும், சிவனந்தை புரியும் உன்னை வரவேற்று உபசரித்தேனே, என்னைத்தான் நொந்து கொள்ள வேண்டும். சிவனாரது உண்மை தத்துவம் புரியாது நிந்திப்பவன் பல பல பிறவிகளில் சேர்த்து வைத்த புண்ணியத்தை இழைக்கிறான். அவன் புண்ணியம் சாம்பலில் ஊற்றிய நெய்தான். சான்றோர்கள் துதித்து கழிக்கும் சிவனாரை நீ அறியாய், நான் நன்கு அறிவேன் என்று கடிந்து கொண்டு தன் தோழி விஜயையிடம், அடியே, சிவனந்தை புரியும் இவரை வெளியே அனுப்பு. இவர் வாயில் வருவதெல்லாம் சிவனந்தையே. சிவனந்தை புரிபவனுக்கும் பாவம், அதை கேட்பவனுக்கும் அப்பாவத்தில் பங்குண்டு. சிவனிந்தை செய்பவன் எப்படியும் சிவகிங்கரர்களால் தண்டிக்கப்படுவான், இவரோ அந்தனர். ஆகவே தண்டிக்கப்பட இயலாது, நாம் தான் விலகிச் செல்ல வேண்டும் என்று கூறி பார்வதி எழுந்திருந்து வெளிக்கிளம்ப அந்தனர் வேடம் கலைத்தபிரான் அவளது துயிலை பற்றி கொண்டார். சிவனாரை கண்டு விழுகிய இறைவரிடம் சிவபிரான், சிவகே, என்னை விட்டு எங்கு செல்ல பார்க்கிறாய்? உனது பக்தியின் உறுதியை சோதித்தேன், அவ்வளவுதான். அதற்காகத்தான் இந்த பிரம்மச்சாரி வேடமும் சிவனிந்தை போன்ற சிவஸ்துதியும். உனது பக்தி கண்டு மகிழ்ந்தேன், விரும்பிய வரத்தை கேள். உனக்கு தர முடியாததும் உண்டோ? உனது அன்பிற்கு நான் தோற்றேன். நான் உன் பக்தி வலையில் வீழ்ந்த அடிமை. நீ என்றென்றும் எனது மனைவி என்றோ? அப்படி இருக்க வெட்கம் ஏன்? இப்பொழுதே புறப்படு, நாம் திருக்கையிலே செல்வோம். சிவனாரைக் கண்டும் அவரது இன்சொல் கேட்டும் பார்வதி பிராட்டி தவத்தினால் அடைந்த களைப்பு நீங்கினாள். மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள். சிவபிரானும் முறைப்படி பார்வதியை மணந்து திருக்கையிலே சென்றார். இதுவரை சிவபிரான் பிரம்மச்சாரியாக திருவேடம் தாங்கி வந்து பார்வதியை கைப்பிடித்த வரலாறு கூறினேன். இதை பக்தியோடு கேட்பவன் இவ்வுலக இன்பங்களை பெற்று சிவகதியை பெறுவான். இது சிவபிரானது 84வது அவதாரம். அத்தியாயம் 34. நந்திகேசர் கூறுகிறார், சனத்குமாரரே, சிவனார் ஆடிய குத்து பற்றி கூறுகிறேன் கேள். இமமானது திருமகளாக திரு அவதாரம் செய்த காளி சிவனாரை மணக்க வேண்டி வனம் சென்று கடுந்தவம் இயற்றியது. தபத்திற்கு ஆட்பட்டு இறைவன் பார்வதிக்கு காட்சியளித்தது. சிவபிரான் பார்வதியை விரும்பிய வரம் கேள் என்றது முதலினை பற்றி இதுவரை கூறினேன் அல்லவா. இப்பொழுது இறைவி சிவனாரிடம் வேண்டுகிறாள், இறைவா, என் தவத்திற்கு தாங்கள் உகந்தீர்களெனில் என்னை தாங்கள் மணக்க வேண்டும். என் தந்தையிடம் வந்து தாங்கள் பெண் கேட்க வேண்டும். முறைப்படி அவர் தாரி வார்த்து தர என்னை தங்கள் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும். தாங்கள் பற்றற்றவர்தான், ஆனால் அடியார்களுக்கு எளியவர் அல்லவா. நான் தங்களது பக்தை என்றோ? இதை செவிமடுத்த சிவரான் அப்படியே ஆகட்டும் என கூறி மறைந்து அருளினார். பிராட்டியும் தான் பிறந்த பிறவி பையனை பெற்று மகிழ்ச்சியுடன் தவச்சாலை விடுத்து தந்தை வீடு சென்றாள். தன் மகள் வருவது அறிந்த இமமானும் மேனையும் அவளை மகிழ்ச்சியோடு வரவேற்று பெருவிழா எடுத்தனர். அந்தணர்களுக்கு தானம் வழங்கினர். ஒரு நாள் இமமான் கங்கையில் நீராடச் சென்றான். அன்று நாடகமே உலகம் என்று எடுத்து காட்டும் இறைவன் வலதுகையிலே உடுக்கையும் இடதுகையிலே கொம்பையும் தாங்கி அறையில் கிழிந்த அழுக்காடையுடன் ஒரு நடனம் ஆடுபவராக மேனையின் முன் சென்று இனிமையாக பாடியபடியே நர்த்தனம் செய்யத் தொடங்கினார். இந்நடனத்தைக் கண்டு கழிக்க சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் என அனைவரும் அங்கு வந்து கூடலாயினர். இதைக் கண்டு மயங்காதவர்களும் உண்டோ? மகிழ்ந்த மேனை பொன்னும் மணியும் எடுத்துக்கொண்டு அதை அவருக்கு வெகுமதியாகத் தர அதை ஏற்க மறுத்த சிவனார் சிவையான பார்வதி பிராட்டியையே தனக்கு பிச்சையாக இட வேண்டும் என கூறி தன் கூத்தினை தொடர்ந்தார். இதை கேட்டு மிக்க சினங்கொண்ட மேனை அவரை வெளியே துரத்த முயல அதற்குள் இமவான் கங்கையில் நீராடிவிட்டு அங்கு வந்து சேர்ந்தார். நடந்ததை செவியுற்று இமமானம் சிறந்த நடனக்காரனை வெளியேற்ற உத்தரவிட்டார். பெரும் தீயிடம் நெருங்க இயலாதது போல ஒளிமிக்க இறைவனிடம் எவருமே நெருங்க முடியவில்லை. வந்த அந்த பிச்சைக்கார நடனர் இமமானுக்கு தன் உண்மை உருவை காட்டினார். ஒரு முறை ஸ்ரீ விஷ்ணு, மறுமுறை பிரம்மதேவர், அடுத்த நொடி சூரியன், உடனே ஸ்ரீ ருத்ரன் பார்வதி பிராட்டியை அணைத்துவார். எப்படி இவ்வாறு பல பல திருமேனிகளை காட்டவே இமமான் வியப்பில் ஆழ்ந்தான், மகிழ்ச்சியில் திளைத்தான். மற்ற எல்லாவற்றையும் ஏற்க மறுத்த இறைவனோ மறுபடியும் பார்வதி பிராட்டியையே விச்சையாக கேட்கலானார். பின் அவர் பார்வதியின் இங்கிதத்தை அறிந்து உடனே அங்கிருந்து மறைந்து திருக்கையிலே சென்றார். இதைக் கண்டு மேனையும் இமமானும் உண்மை அறிந்தனர், உள் உணர்வு பெற்றனர். தன் பெண்ணான பார்வதி பிராட்டியை அவருக்கு திருமணம் செய்து வைக்க மனம் கொண்டனர். சிவனாரும் பார்வதி பிராட்டியை மணந்தார். சிவனாரது கூத்தைக் கண்டாயா? புண்ணியமான இச்சரிதம் கேட்க வேண்டியன வேண்டியவாறு பெறலாம். அத்தியாயம் 35. நந்தி கூறுகிறார், சனத்குமாரவே, சிவபிரான் மேற்கொண்ட அந்தணச்சாது திருவோதாரம் பற்றி கேட்டதுண்டா? இல்லையேல் இதோ கூறுகிறேன் கேள். மேனைக்கும் இமவானுக்கும் சிவபிரானிடம் உள்ள ஈடு இணை இல்லா பக்தியைக் கண்ட தேவர்கள் ஒரு சமயம், இவ்வளவு பக்தி கொண்ட இமவான் சிவபிரானது இன்னருளால் ஒருவேளை முக்தியை பெற்றிடுவானே யாகில், இந்நிலவுலகே ரத்தனங்களை உள்ளடக்கியது என்கிற பெருமையை இழந்துவிடுமே, தன் மகளை சிவபிரானுக்கு திருமணம் முடித்து முக்தியும் பெற்று விடுவானே என்று வருந்தினார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் நலன்களை நினைத்து தேவகுருவான வியாழ பகவானிடம் சென்று முறையிட்டனர். குருநாதரே, தாங்கள் இப்பொழுதே இமவானது மாளிகை சென்று அவன் பக்கல் சிவபிரானை பற்றிய நிந்தைகள் பல செய்து அவனது சிவபக்தியை குறைக்க வேண்டும். இல்லாவிடில் அவன் தன் மகளை சிவபிரானுக்கு திருமணம் முடித்து பின் அவர் அருளால் முக்தி பெற்றிடுவான். அவனை இந்நில உலகிலேயே இருக்கச் செய்ய வேண்டுமல்லவா? இதை செவிமடுத்த குரு பகவான், தேவர்களே, இது என்னால் முடியாதது. உங்களுக்குள் யாராவது ஒருவர் இமமானிடம் செல்லுங்கள். இல்லையே, இதை பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுங்கள். அவர் உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார் என்று பதிலுரைத்தார். தேவர்களும் அவ்வாறே பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர். அவரோ, அமரர்களே, சிவன் இந்த என்பது என்னாலும் செய்ய இயலாதுவே, ஏனெனில் அது மிகுந்த துன்பத்தை அளிக்க வல்லது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே திருக்கையிலே சென்று சிவபிரானை துதித்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்யுங்கள். அவரையே இமமானின் மாளிகைக்கு செல்ல ஆவண செய்யுங்கள். அவரே அங்கு சென்று சிவனிந்தை செய்யட்டும். பரநிந்தா விநாசாய ஸ்வநிந்தா யசசே மதா, அதாவது பிறரை நிந்திப்பது தன் அழிவிற்கு வித்திடும், தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வது பெரும் புகழை தரும் என்பது நியதி என்று கூறி தான் ஒதுங்கிக் கொண்டார். பிரம்மதேவர் இவ்வாறு கூறவே தேவர்கள் அனைவரும் திருக்கையிலே சென்று சிவபிரானிடமே முறையிட்டனர். சிவபிரானும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று உடனே ஓர் அந்தரச்சாது வேடம் தரித்தார். ஒரு கையிலே குடை, ஒரு கையிலே தண்டமும் ஸ்படிகமாலையும், அறையிலே அருமையான பட்டாடை, நெற்றியிலே திலகம், கருத்திலே சாடகிராம மாலை, வாயிலே ஸ்ரீமன் நாராயணர் திருநாமம். இவ்வாறு வேடம் தெரித்த அந்தணச்சாது தம்மை நோக்கி வருவதைக் கண்ட கண்ணுற்ற இமவான் தன் சுற்றம் சூழா வரை முகமன் கூறி வணங்கி வரவேற்று நலம் விசாரித்தான். அந்தணரே, தாங்கள் யாரென்று அடியேன் அறியலாமா? எங்கிருந்து வருகிறீரோ? அந்தணர் கூறுகிறார்,
இவமானே, நான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன். என் பெயர் சாதுத்வஜன். எனது குருவின் திருவருளால் அனைத்தும் அறியவும் விரும்பிய இடம் செல்லவும் திரள் உடையவன். எனது பெருமையை விட்டு இங்கு வந்துள்ளேன். பிறருக்கு உதவி செய்வதே என் விரதம். ஆகவே நான் கூறும் நல்லுரையை கேள். நீ உன் பெண்ணை சிவனுக்கு தருவதாக விரும்புகிறாய் போலும். சிவனது குலமோ ஒழுக்கமோ யார் அறிவார்? அவருக்கு உன் மகளைத் தருவது என்கிற உன் எண்ணமும் சரியில்லை. அது நன்மை தராது. நீயோ சிவன் நாராயணரது குலத்தில் தோன்றியவன், சிறந்த அறிவாளி. அவருக்கென்று உறவியாருளர் ஒருவரும் இல்லையே. வேண்டுமானால் உன் மனைவி மேரடியையும் சுற்றத்தாரையும் கேளேன். ஆனால் பார்வதியை மட்டும் கேட்காதே. நோயுற்றவனுக்கு என்றாவது மருந்து பிடிக்குமா? பத்தியம் இல்லாததைத்தானே, உடலுக்கு ஒவ்வாததைத்தானே விரும்புவான். பார்வதியை தானம் அளிக்க அவர் என்றுமே ஏற்றவர் அல்ல. எந்த ஒரு பிடிப்பும் அதாவது பற்றுமற்றவர். எவருடனும் சேராது தனித்தே நிற்பவர். திருமேனியோ விரூபம், நற்குணமே இல்லை. வாழுமிடம் சுடலை. பாம்பை கொண்டவர், திகம்பரர், சாம்பல் பூசியவர், தலையிலும் பாம்பு. பிரம்மச்சரியம் முதலிய எந்த ஒரு ஆசிரமமும் அற்றவர். எங்கு போகிறார், எங்கு வருகிறார் என்பது முதலான எந்த ஒரு நெயும் அற்றவர். நந்தியம் பெருமான் கூறுகிறார், இவ்வாறு சிவரந்தை கூறிய இறைவன் உடனே தன்னிடம் சென்றார். ஆனால் இதை கேட்டிருந்தும் இமமான் தன் மகளை சிவபிரானுக்கு திருமணம் முடித்தான். அந்தனச் சாதுவாக தோன்றிய இந்த அவதாரம் இறைவரது 86வது திரு அவதாராகும். அத்தியாயம் 36 முதல் 38 வரை. நந்தியம் பெருமான் கூறுகிறார், இதுவரை சிவபிரானது பல அவதாரங்களை கூறினேன். அஸ்வத்தாமாவாக அதாவது துரோணாச்சாரியரது திருமகனாக அவதரித்ததையும் கூறினேன். சனத்குமாரதே, இனி சிவபிரான் வேடுவனாக ஏற்ற கிராதாவதாரம் பற்றி கூறுவேனாக. இவ் அவதாரத்தில் மூகன் என்கிற அசுரனை கொன்று அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்கிற தெய்வ படைக்கலத்தை அளித்தார். பெருந்திரள் படைத்த பாண்டவர்களை சூதாட்டத்தில் கபடாக வென்ற துரியோதனன் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு கரைந்து உறைதலும் என்கிற நியதியில் வனத்திற்கு துரத்தினான். அப்பொழுது பாண்டவர்கள் பெண் அரசியான திரௌபதியுடன் துவைதவனம் சென்று நிர்வசித்தனர். அங்கு சூரிய பகவானால் அளிக்கப்பட்ட அக்ஷயபாத்திரத்தின் துணை கொண்டு இனிதே வாழ்ந்தனர். ஒருநாள் துரியோதனன் தன் அரண்மனைக்கு வந்திருந்த துர்வாசமகரடி மகர்ஷியை நன்கு உபசரித்து பின் பாண்டவருக்கு தீங்கிழைக்க மனங்கொண்டு அவரை பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினான். அவரும் தனது 10,000 சீடர்களுடன் மகிழ்ச்சியோடு பாண்டவர்கள் இருக்கும் இடம் சென்று தனது விருப்பப்படி உண்டியடிக்க வேண்டினான். பாண்டவர்களும் அவரது விருப்பத்தை ஏற்றி நீராடி வர வேண்டினர். ஆனால் இங்கு குடிசையில் சோறு என்பதே இல்லாதது கண்டு மிக வருந்தினர். ஆகவே அவர்கள் உயிரை நீப்பது என்கிற முடிவிற்கு வந்தனர். ஆனால் அப்பொழுது திரௌபதி ஸ்ரீ கண்ணபிரானை மனதில் நினைத்தாள். மறுகணமே கண்ணபிரான் தோன்றி, அம்மா திரௌபதி, எனக்கு மிகவும் பசிக்கிறதே, ஏதாவது அன்னம் இருந்தால்தா என வேண்டினார். திரௌபதியோ தன் நிலை மறந்தாள். கண்ணா, இதென்ன சோதனை! நானும் உண்டு விட்டேன். இனி பகலவன் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தில் ஒன்றும் கிடைக்காதே. என் செய்வது என்று கவலை கொள்ள இறைவன் அப்பாத்திரத்தை தான் வாங்கி பார்த்து அதில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு கீரை துணுக்கை கண்டு அதை மகிழ்ச்சியோடு உண்ண நீராடச் சென்ற முனிவர்கள் அனைவருக்கும் வயிறு நிரம்ப உணவு அருந்திய உணர்வு பெற்று மகிழ்ந்தனர். இதனால் திரும்ப பாண்டவர்களிடம் வராஞ்சிய துர்வாசர் அங்கு செல்லாமல் தன் சீடர்களுடன் வந்த வழியே சென்றார். கண்ணனது திரு அருளால் பாண்டவர்கள் இத்துன்பத்திலிருந்து மீட்கப்பட்டனர். பின் ஸ்ரீகிருஷ்ணன் தன் விருத்தார்த்தத்தை கூறலானார். நான் துவாரகையில் இருந்த போது உபமன்னி முனிவர் அங்கு வந்தார். பகைவர்களை வெல்ல மனங்கொண்ட நான் அவரது அறிவுரையை கேட்க அவர் வடுகமலை சென்று 7 மாதங்கள் சிவபிரானை குறித்து தவம் செய்ய கூற நானும் அவ்வாறே தவம் செய்தேன். மகிழ்ந்த சிவனார் விரும்பிய வரங்களெல்லாம் அளித்தார். ஆகவே நீங்களும் சிவாராதனம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தி துவாரகை திரும்பினார். கண்ணபிரான் சென்றவின் வியாச மகரிஷி பாண்டவர்களை காண அங்கு வந்தார். அவர் வந்ததை கண்டால் தர்மமே உருவெடுத்து வந்ததோ என்னுமாறு இருந்தது. நெற்றியிலே திருநீர், கழுத்திலே ருத்ராட்ச மாலை, தலையிலே சடைக்கற்றை, வாயிலே திருவைந்தெழுத்தான பஞ்சாட்சரம், காதலாகி கசிந்து உருகும் திருமேனி, ஒளியே ஒளிந்து வந்ததோ என திருமுக ஒளி. இவ்வாறு வரும் வியாச பகவானை கண்ட பாண்டவர்கள் சட்டனை எழுந்திருந்து அர்க்ய பாத்தி ஆசமனியம் தந்து வரவேற்று உபசரித்து வணங்கினர். முனிவரே, இன்று தங்கள் வருகையால் நாங்கள் பிறவி பயனை பெற்றோம். நாங்கள் செய்த தவமும் அறமும் இன்றுதான் பயனை தந்தன. இதுவரை எங்களுக்கு தீயவர்களால் இழைக்கப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு அழிந்தன. பெரியோர்களது ஆதரவும் அண்டுதலும் கிடைக்குமானால் துன்பங்கள் தலை காட்டுமா? பெரியோர்களது இயல்பே கற்பகத்தருவை போன்றது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்கிற வேறுபாடின்றி உதவி புரிவதே என்றோ சான்றோர்களது இயல்பு. தங்களது வருகையால் இன்று எங்கள் இதயம் மகிழ்ந்தது. எங்களுக்கு உகந்த நல்வுரைகளை தாங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர். வியாசர் கூறுகிறார், பாண்டவர்களே, நீங்கள் துன்பப்படுவது நியாயமில்லை. ஏனெனில் நீங்கள் அறநெறி தவறாதவர்கள். நல்லவர்கள் தங்கள் உயிர்க்கே கேடு விளையினும் அறநெறி தவறமாட்டார்கள். அவர்கள் நலன் பெறுவது சர்வ நிச்சயம். குருடனான திருதராஷ்டிரன்தான் முதலில் அறநெறி தவறினான். காரணம், பேராசி. யார் எந்த விதை விதைக்கிறார்களோ அதைத்தானே பின்னாளில் அறுவடை செய்வர். திருதராஷ்டிரன் விஷ விதையை விதைத்தவன். ஆகவே முடிவில் அவன் துன்பம் அடைவது நிச்சயம். அதனால் நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். முடிவில் உங்களுக்குத்தான் நன்மை விளையப்போகிறது. மேலும் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள். ஏனெனில் அவர்தான் துன்பங்கள் அனைத்தையும் துடைப்பவர். வெகு விரைவில் பக்தி வலையில் ஆட்படுபவர். ஏழை பங்காளர். தவத்திற்கு இறங்கி அடியார்களின் விருப்பங்கள் அனைத்தையும் முடித்துத் தருபவர். இகபரது இன்பங்களை அருள்பவர். ஆகவே இகபர இன்பங்களை விரும்புவோர் சிவபிரானையே தொட வேண்டும். ஏனெனில் அவரே பரம்பொருள். தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பவர். ஆகவே முதலில் அர்ஜுனன் சக்கர வித்தையை சாதனை செய்யட்டும். இந்திரன் வந்து அருள் புரிவான். அதனால் அனைத்து தடைகளும் அகலும். பின் சிவமந்திரமான திருவைந்தெழுத்தையும் அவனே உபதேசிப்பார். இவ்வாறு வியாசமுனிவர் கூறவே நுண்ணறிவு கொண்ட அர்ஜுனன் உடனே நீராடி கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்திரனை பற்றிய மந்திரத்தையும் பார்த்திவலிங்க பூஜை முறையையும் அவனிடம் உபதேசமாக பெற்றான். பின் வியாச பகவான் பார்த்தனை நோக்கி, அர்ஜுனா, நீ இப்பொழுது கங்கை கரைதனில் விளங்கும் இந்திர கீழ பர்வதம் சென்று இந்திரனை குறித்து கடும் தவம் செய். இந்த சக்கரவித்தை மறைந்து நின்று உனக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யும். கவலை இல்லை என்று கூறிப்பின் பாண்டவர்களை நோக்கி, அரச சிரேஷ்டர்களே, நீங்கள் அனைவரும் அறநெறியிலேயே உறுதியாக இருங்கள். இதனால் உங்களுக்கு அனைத்து சித்திகளும் நலன்களும் கிட்டும். இதுவே நிச்சயம் என்று கூறி விடைபெற்று சிவனை நினைந்தவாறே மறைந்தருளினார். நந்தி கூறுகிறார், முனிவரே, முனிவரிடம் பெற்ற சிவ மந்திரமான திரு ஐந்தெழுத்தின் பெருமையால் அர்ஜுனனிடம் தெய்வீக ஒளி மிகவும் பெருகியது, திறனும் ஓங்கியது. இதைக் கண்டுமற்ற பாண்டவர்கள் நால்வரும் தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என மனதில் மகிழ்ச்சி கொண்டனர். அவர்கள் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, வியாச முனிவர் கூறியதிலிருந்து நீ ஒருவன்தான் இச்சாதனையை செய்ய வல்லவன் என்று தெரிகிறது. இது மற்ற எவராலும் ஆகக்கூடியதல்ல. ஆகவே நீ செல், நம் வாழ்க்கையை பயனுள்ளதாக செய் என்று கூறி விடைந்தனர். பின் அர்ஜுனன் தம் தமையர்களான தர்மபீமர்களிடமும் தம்பிகளான நகுல சகாதேவர்களிடமும் மனைவி திரௌபதியிடமும் விடைபெற்றுக் கொண்டார். அர்ஜுனனை விட்டு பிரிவது மனதிற்கு துன்பம் தருவதாயினும் செய்ய வேண்டிய காரியத்தின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் கண்டு பிரியாவிடை தந்தனர். அர்ஜுனனும் மன மகிழ்ச்சியோடு இந்திரகீல பர்வதம் சென்று கங்கை கரையில் ஒரு ரம்யமான இடத்தை தேர்ந்தெடுத்து தங்கினான். அவ்விடம் சொர்க்கத்தை விடமும் உயர்ந்தது. அசோகவனம் என்ற பெயர் கொண்டது. கங்கையில் நீராடிய பார்த்தன் குருவின் சொற்படியே வேடமடைந்தான். புலன்களை அடக்கினான். உறுதியான ஆசனம் ஏற்றான். அதாவது உட்காரும் நிலையை ஏற்றான். உரிய அளவில் மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை படைத்தான். அதன் எதிரில் அமர்ந்து ஒடியே விடிவான சிவபிரானை ஒன்றிய மனதோடு தியானிக்கலானான். தினமும் மூன்று வேளைகளிலும் நீராடி சிவனாரை பலவிதங்களிலும் பூஜித்து உபாசனை செய்தான். இவனது கடும் தவத்தால் அவனது தலையில் இருந்து ஒளிமிக்க ஒரு தீப்புழம்பு வெளிக்கிளம்பியது. இதைக் கண்டு இந்திரனின் ஒற்றர்கள் மிகவும் பயந்து இந்திரனிடம் சென்று தெரிவிக்கலானார்கள். தேவர்கோனே, அசோகவனத்தில் யாரோ ஒருவன் கடும் தவம் புரிகிறான். அவன் தேவனா, ரிஷியா, சூரிய தேவனா அல்லது அக்னி தேவனா என்று புரியவில்லை. அவனது தவத்தின் ஒளிப்பிழம்பில் கருகிய நாங்கள் உங்களிடம் ஓடோடி வந்தோம். இப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அதை தாங்கள்தான் செய்ய வேண்டும். நந்தி கூறுகிறார், சனத்குமாரரே, ஒற்றர்கள் கூறியதை கேட்ட இந்திரன் தனது மகனான அர்ஜுனனது எண்ணத்தை அறிந்தான். ஒற்றர்களை திரும்ப அனுப்பினான். கிழட்டு அந்தன பிரம்மச்சாரி வேடமணிந்து அர்ஜுனன் தவம் செய்யும் இடம் சென்றான். அந்தன பிரம்மச்சாரியை கண்ட அர்ஜுனன் சட்டனே எழுந்திருந்தார். வரவேற்று பூஜை முதலிய உபச்சாரங்களை செய்து இரு கை கூப்பி துதித்துவாரே, பிராமணரே, தங்கள் வரவு நல்வரவாக, இப்பொழுது தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்களோ என்று விசாரித்தான். இதை கேட்ட அந்தனர், அப்பா, இந்த இளம் பிராயத்தில் எதை நினைத்து தவம் செய்கிறார்? முக்தி வேண்டியா, வெற்றி வேண்டியா? நீ சுகம் வேண்டி தவம் என்றால் அது முறையாக இல்லை. முக்தி வேண்டியெனில் அப்பொழுது அது க்ஷத்ரியர்களுக்கு உகந்ததாக இல்லை. நீ இந்திரனை குறித்து தவம் செய்கிறாய். இந்திரனோ சுகம் அடிப்பவனே என்று முக்தி தருபவன் அல்ல. ஆகவே நீ சரியான முறையில் தவம் செய் என்று அறிவுறுத்தினார். இதை கேட்டு அர்ஜுனன் சினந்தான் ஆகினும் வணக்கமாக பதில் உரைத்தான். பெரியவரே, நான் அரசிற்காகத்தான் தவம் செய்கிறேன், முக்திக்காக அல்ல. வியாசமன் இவர் உபதேசித்தபடிதான் தவம் செய்கிறேன். தாங்கள் சென்று வரலாம். வீணாக ஏன் என் முயற்சியை குறைக்கிறீர்கள்? பிரம்மச்சாரியாக தங்களுக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? இதை கேட்டு மகிழ்ந்த இந்திரன் உடனே தன் வேடத்தை கலைத்து சுயரூபத்தை ஏற்றான். வேண்டிய வரம் கேள் என்று கூற அர்ஜுனனும், தந்தையே, எனக்கு எங்கும் எதிலும் வெற்றியே வேண்டும் என்று வேண்ட அர்ஜுனன் அவ்வாறே அளித்த இந்திரன், மகனே, உனது பகைவர்கள் பலம் மிகுந்தவர்கள். பீஷ்மர், துரோணர், கர்ணன், பீஷ்மர், துரோணர், கர்ணன், சிவபிரானது அம்சமான அஸ்வத்தாமா ஆகியவர்களை வெற்றி கொள்வது மிக மிக கடினம். சிவபிரானது திருவருளால் தான் அவர்களை வெல்ல முடியும். அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் அவரே தலைவர். இம்மை மறுமை பயன்களை அளிப்பவர். நான் ஸ்ரீமன்னாராயணர், பிரம்மதேவர் ஆகிய அனைவரும் சிவபூஜை செய்பவர்களே, இன்று முதல் நீ என் மந்திரத்தை ஜபிப்பதை விடுத்து சிவமந்திரத்தையே ஜபித்து வா. பார்த்திவ சிவலிங்க பூஜை செய், அவரையே தியானித்திரு. மேலும் அர்ஜுனா, நீங்கள் அசட்டையாக இருந்து அரசு செலுத்தக்கூடாது. இப்பொழுது உனக்கு சிவபிரானின் திருவந்தழத்தை உபதேசிக்கிறேன். அது உனக்கு அனைத்து வேன்மைகளையும் தரும். சாதனை புரிபவன் என்றென்றும் மிகுந்த தைரியத்தோடு இருக்க வேண்டும். அனைத்தையும் காத்து ரட்சிப்பவர் சிவபெருமானன்றோ? அவரே இவ்வுலக செல்வங்களையும் மறு உலக முக்தியையும் ஒரே மாதிரி அருள்வார். இதில் நீ ஐயம் கொள்ளாதே என்று கூறி திரு ஐந்தெழுத்தை உபதேசித்தான். பின்பு தன் பணியாட்களை அழைத்து அர்ஜுனனுக்கு எந்தவித தீங்கும் நேராதவாறு விழிப்புடன் காத்து வருமாறு கட்டளையிட்டு பின் தன் விண்ணுலகு சென்றான். இந்திரனை வணங்கி வழி அனுப்பிய பார்த்தன் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவத்தியானத்தில் ஆழ்ந்தான்.